பொதுவாக இந்த உலக மக்கள் ஒரு புதிய ஆண்டை சந்திக்கும் பொழுது அநேக வேளைகளில் ஒருவேளை இந்த 17வது ஆண்டு எனக்கு எவ்விதமாக இருக்குமோ, ஒருவேளை நல்ல ஆண்டாக இருக்குமோ அல்லது தீ ஆண்டாக இருக்குமோ என்பதை குறித்து நம்பிக்கையோடு கூட பிரவேசிப்பதை விட பயத்தோடு பிரவேசிப்பதையே நாம் பார்க்க முடியுங்க. இது ஆண்டவராக இயேசுவை தங்களுடைய சொந்த இரட்சகராக, ஆண்டவராக தேவனாக அறிந்திராத மக்களுடைய மனநிலையாக இருக்கிறதை நாம் பொதுவாக கிரகிக்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளை அவிதமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வாழ்க்கையில ஒன்றுதான் சொல்லக்கூடும். 73வது சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிற வண்ணமாக அவர்கள் சொல்லக்கூடும் என்பதை குறித்து நாம் நிச்சயமாக சொல்லக்கூடும். 73வது சங்கீதத்தில் இந்த சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறேன். 715வது பக்கத்தில் சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படியாக நீர் என்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். ஆமையால் இந்த தேவன் அவருடைய ஆலோசனையின்படியாக நடத்துகிறவர். நிறைய சமயங்களில் நம்முடைய ஆலோசனை நம்மில் நிலைவரப்பட வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் நம்முடைய ஆலோசனை நல்லது அல்ல. என்ன வேதம் என்ன சொல்லுகிறது சொன்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, ஆனால் அதனுடைய முடிவு மரண வழிகள். நமக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கோ தெரியாதுங்க. ஒருவேளை இந்த ஆண்டை ஆரம்பித்த எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ மக்கள் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட பிரவேசித்த அந்த ஆரம்பம் இருந்திருக்க கூடும். ஆனா இன்றைக்கு அவர்கள் மறைந்து விட்டார்கள். அநேகருடைய மக்கள் அவிதமாக தங்களுடைய வாழ்க்கையில பெரிய எதிர்பார்ப்போடு கூட திட்டத்தோடு கூட நுழைந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு. அநேக சமயங்களில் இந்த ஆண்டை ஆரம்பித்த பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஆரம்பித்த அநேகர் இன்றைக்கு வாழ்க்கையினுடைய விரக்தியான சூழ்நிலையில் கடந்து போகிற மக்களாய் காணப்படுகிறவர்கள் உண்டு. இது உலக மனிதனுடைய நிலை. அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும், அதுக்கு மேல முடியாதுங்க. ஆனா சங்கீதக்காரன் அருமையா சொல்றார், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி, என்னுடைய ஆலோசனையின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறபடியால் என்னுடைய வாழ்க்கையில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இது நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா நான் என்ன வேண்டிய அவசியமே கிடையாது என்று கேட்டா, என்னுடைய வாழ்க்கையில நீர் ஆளுகை செய்கிறேன், நீர் திட்டமிடுகிறேன், நீர் செயல்படுத்துகிறேன், எனக்கு எது நன்மை என்பதை குறித்து நீ தெளிவாக அறிந்திருக்கிறேன், ஆகவே எனக்கு தீமை ஒரு காலம் செய்ய மாட்டேன். அதனாலே இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய செயல்பாடு. ஆண்டுகள் மாறலாம், வருடங்கள் கடந்து போகலாம், ஆனா தேவனுடைய கிருபையும் பாதுகாப்பும் ஒரு காலம் எடுபட்டு விட முடியாது. 73வது சங்கீதத்தில் இந்த சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைப்படி இந்த உலகத்தில் நான் வாழ மட்டுமாக, என்னுடைய கடைசி நிமிடம் மட்டுமாக நீர் உம்முடைய ஆலோசனைப்படியாக என்னை நடத்திவிட்டு முடிவில் என்னை மகிமையில் நீர் அழைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறேன். அவை 103வது சங்கீதத்தின் மூலமாக நான் ஒரு 6 காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் வாசித்த அந்த 103வது சங்கீதத்தின் மூலமாக ஒரு 6 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். இந்த தாவீதின் சங்கீதம் 103வது சங்கீதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதத்தின் மூலமாக பல காரியங்களை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆனால் உங்கள் மத்தியில் நான் ஒரு 6 முக்கியமான காரியங்களை இந்த ஆண்டின் கடைசி பகுதியில் கடந்து வேளையில் நாம் சிந்திக்கிறதற்கு எதுவாக உங்கள் மத்தியில் வைக்க முடியாக விரும்புகிறேன். முதலாவது காரியமாக, இந்த ஆண்டை நாம் கடந்து ஒரு புதிய ஆண்டில் பிரவேசிக்கிற வேளையில் நம்மில் காணப்பட வேண்டிய அடிப்படையான அதி முக்கியமான மனநிலை என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒன்று இரண்டாவது சங்கீதங்கள் வசனங்களில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பீயிங் கிரேட்ஃபுல் டு காட். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாய் நுழைய இருக்கும்படியான இந்த வேளையில் நம்முடைய வாழ்க்கையில என்ன விதமான மனநிலையோடு நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால், நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இன்னுமாக இந்த புதிய ஆண்டை காணும்படியாக நீர் காத்துக் கொண்டிருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில கடந்து போன எத்தனையோ விதமான சூழ்நிலையில் மத்தியில நான் அழிந்து போகாதபடிக்கு நீர் காத்துக் கொண்டீர். இவ்வளவு நன்மைகளை எனக்கு கொடுத்து நீர் வழிநடத்தினீர். இவ்வளவு வியாதிகளின் மத்தியில, இவ்வளவு இழப்புகளின் மத்தியில, இவ்வளவோ நோய்களின் மத்தியில நீர் என்னை இம்மட்டுமாக நீர் தாங்கி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றியுள்ள ஒரு இருதயத்தோடு நாம் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறோம். சாதாரணமா ஒரு நாய் கூட நீங்க பார்த்தீர்களானால், அதற்கு ஒரு சின்ன பிஸ்கட் போட்டா அது அவ்வளவு நன்றியோடு கூட நம்மை நோக்கி பார்க்கிறதாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நாய் அதிகமான நன்றியுள்ள பிராணி என்று சொல்லப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவு நல்ல காரியங்களை நிறைவேற்றிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க பழக வேண்டும். ஒரு கிறிஸ்துவனுடைய மனநிலை எப்படி தெரியுங்களா? ஆண்டவரை அறியாததற்கு முன்பாக எதிரடையானவைகளையே நாம் பார்க்க பழகினவர்களாய் காணப்படுகிறோம். எது நமக்கு இல்லையோ, எது நம்முடைய வாழ்க்கையில குறைவாக இருக்கிறதோ, எது நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைவடையக்கூடிய நிலையில் இல்லாத இருக்கிறது, அதையே நோக்கி பார்க்கலாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா ஒரு மெய் கிறிஸ்தவனுடைய ஒரு தன்மை என்ன தெரியுங்களா? தனக்கு இருக்கிற காரியங்களை அவன் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இவைகளுக்கு நான் தகுதியானவன் அல்ல, இவைகளில் எனக்கு கொடுத்திருக்கிறீர், இம்மட்டும் ஜீவனை கொடுத்துக்கு, இம்மட்டும் கிருபை கொடுத்துக்கு, இம்மட்டுமாக பலனை கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகவே இந்த புதிய ஆண்டில் நுழையும்படியான நம்முடைய மனநிலைக்குள்ளாய் காணப்பட வேண்டிய அதி முக்கியமான காரியம், நம்முடைய வாழ்க்கையில எதிரடையாய் சிந்திக்கிற சிந்தை இருக்கும் பொழுது நாம் திருப்தியற்றவர்களாய் காணப்படுகிறோம். நம்மில் அநேக சமயங்களில கோபதாபங்கள், நம்முடைய இருதயங்களில ஒரு கசப்பான உணர்வுகள், இவ்விதமான பல விதங்களில நாம் பாதிக்கப்படுகிறோம். ஆனா நன்றியுள்ள உணர்வோடு தேவனை நோக்கி பார்க்கிற இருதயம் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுது. வேதம் என்ன சொல்ல தெரியுங்களா? உள்ளவன் எவன் அவனுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும். தேவனை நீ பெற்றிருக்கிற இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரி, உனக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். நீ இல்லாத உன்னை குறித்து நீ முறுமுறுக்கும் பொழுது இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். முதலாவது என்னுடைய வாழ்க்கையில காணப்படுவது நன்றியுள்ள தன்மை. இரண்டாவதாக நான் மூன்றாவது வசனத்தில் இந்த சங்கீதக்காரர் நினைவு கூறுகிறார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஒழிசூட்டி நன்மையெல்லாம் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். முதலாவது சொல்றது உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து. அம்மையால் என்னுடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறோமோ அறிந்திருக்கலையோ, ஆனால் நம்முடைய பாவம் எப்பொழுதும் நமக்கும் தேவனுக்கும் இடையில தடுப்பு சுவராக இருக்கிறது. எங்க பாவம் இருக்கிறதோ அங்கே நாம் ஜீவனுள்ள தேவனோடு கொண்டிருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறதாக இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற ஆண்டவரே, வேதனை உண்டாக்குற வழிகள் நடத்தல உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில நடத்தும். துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். நம்முடைய வாழ்க்கையில பாவம் இருக்கு மட்டுமாக ஜீவனுள்ள தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை நாம் இழந்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஜீவனுள்ள தேவனோடு கூட நாம் கொண்டிருக்கிற அருமையான உறவின் சந்தோஷத்தை இழந்து நிற்கலாய் காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறார் தெரியுங்களா? அந்த தடுப்பு சுவரை தகர்த்து போடுகிறார். அவர் தகர்த்து போடுகிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிதான ஒரு நம்பிக்கையும் ஜீவனுள்ள தொடர்பும் இருக்கிறது. ஒருவேளை இந்த புதிய ஆண்டுல நுழையும்படியான உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவில் தடுப்பு சுவர் இன்னுமாக நின்று கொண்டிருக்கிறதா? ஜீவனுள்ள தேவனோடு கூட தொடர்புன்ற வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடாதபடிக்கு காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா? நீங்க சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அவைகள் இருக்குமானா, இந்த புதிய ஆண்டில் நுழைவதற்கு முன்பாக ஆண்டவரே என்னை மன்னித்தருளும், என்னுடைய வாழ்க்கையில விதமான காரியங்களால் நமக்கு பிடித்தம் இல்லை என்பதை நான் அறிந்தும் அவைகளை கடந்த காலங்களில நான் செய்து வந்தது தவறு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை மன்னித்தருளும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்தருளும். ஆகவே இரண்டாவது தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். அவருக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்ட காரியத்தை அவர் அங்கு சரிபடுத்துகிறார். ஆகவே இந்த புதிய ஆண்டில் நுழையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இது அதிமுக்கியமான காரியம் என்பதை உணர்ந்து தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. என்ன கேட்டா, ஆண்டவருக்கும் எனக்கும் இடையிலான உறவு பிளக்கப்பட்டிருக்கும் பொழுது, துண்டிக்கப்பட்டிருக்கும் பொழுது, மற்ற எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு அது இணைப்பை தாமே முற்றுமாக நிராகரித்து விடுகிறதாய் காணப்படுது. எலக்ட்ரிசிட்டி, இந்த டியூப் லைட் இருக்குங்க, இந்த ஒயர்ல ஒரு சின்ன ஒரு கட்டு இருக்குமானா அல்லது துண்டிப்பு இருக்குமானா பவர் போக வாய்ப்பு இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையிலான காரியங்களை நீங்கள் சரிபடுத்தாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்பது நிச்சயமாக உண்மையான ஒரு நம்பிக்கைக்குரிய காரியமா இருக்காது. உள்ள மற்றவர்கள் சொல்லலாம், நீங்க எண்ணிக்கொள்ளலாம், ஆனா இந்த இடத்துல இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இணைப்பை நீங்கள் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்க. ஒரு நீங்க கேட்கலாம், எப்படி நான் இணைப்பை சரிபடுத்தணும்? உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காரியங்களில தெரிந்து செய்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் இருக்கிறதா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த புதிய ஆண்டுல நான் அதை செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும். தேவன் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனிடத்துல சொல்லி ஒப்புக் கொடுங்கள், அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். அந்த 73வது சங்கீதத்துல உமது ஆலோசனையின்படி நடத்தி, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னுடைய ஆலோசனை நிலைநிற்க வேண்டும், என்னுடைய விருப்பம் நடைபெற வேண்டும். புதிய ஆண்டுல அதே மனநிலையோடு நாம் பிரவேசிப்போமானால் அமையான என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நாமே தடையாய் காணப்படுவோம். நாம தான் தடையா இருக்கிறவங்க. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அதே சமயத்தில் அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சமாதானமின்மைக்கு அடிப்படையான ஒரு காரியம் மற்றவர்களை மன்னிக்க முடியாத சுபாவம், கசப்பான உணர்வுகள், இவ்விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில. ஒருவேளை மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ இல்லையோ, நான் பாதிக்கப்படுகிறேன். ஒருவேளை உன்னை பற்றி மற்றவர்கள் ஏதாவது தீமையாக பேசியிருந்திருக்கலாம். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய செய்தியில இவ்விதமாக அவர் பாதிக்கப்பட்டார் என்பதை குறித்து அவர் சொல்லுகிற பகிர்ந்து கொள்கிறார். அவருடைய ஊழியத்தின் வழியில மற்றவர்கள் அநேக சமயங்களில் பல குறைகளை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, அவருடைய உறங்கும் பொழுதும் அல்லது மற்ற வேலைகளை செய்யும் பொழுதும் அதே எண்ணங்கள் அவரை வாட்டிற்று. ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே என்ன? ஆனா சொன்னவர்கள் அதனால பாதிக்கப்படல, அவர்கள் நன்றாகத்தான் காணப்பட்டார்கள். அதே சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் மன்னிக்க முடியாததுனால மற்றவர்கள் பாதிப்புள்ளான்றதை விட நம்ம தான் பாதிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த அகாப்பி அன்பு இருக்குமானால் மன்னிப்பது சுலபம். என்ன கேட்டா, என்னை அவர் மன்னித்திருக்கிறார், தகுதியற்ற என்னை அவர் தாமே மன்னித்திருக்கிறார். ஆகவே நான் மற்றவர்களை மன்னிப்பது கஷ்டமான காரியம் அல்ல. மூன்றாவது காரியம் 10வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமல் இருக்கிறார். God's patience. அமையால நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு புதிய ஆண்டில் நம்ம பிரவேசிக்கிறோம் சொன்னா ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியுங்க, ஆண்டவருடைய நீடிய பொறுமை, வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்முடைய தகுதியினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல, அல்லது நம்முடைய அந்த ஒரு அதிர்ஷ்டத்தினால் அல்ல, எதனாலுமே கிடையாதுங்க. இட்ஸ் நாட் பை எனி திங் எல்ஸ் பட் காட்ஸ் பேஷன்ஸ், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த புதிய ஆண்டை நாம் பார்க்கிறோம்னு சொன்னா அவருடைய பொறுமை வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏன்னா அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது நம்மாகவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத பல வேளைகளை பார்க்கிறோம், பல காரியங்களை பார்க்கிறோம். ஆனா இவைகள் எல்லாவற்றையும் பார்த்தும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கு. பொறுமையினால் நம்மை காத்து வருகிறார், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த 2017 ஆண்டுல நீங்களும் நானும் நுழையிறேன்னு சொன்னா இட் இஸ் காட்ஸ் பேஷன்ஸ், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யல, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டவில்லை. அதற்கு பதிலாக அவர் தாமே அவிதமாக நம்முடைய வாழ்க்கையில மன்னித்து இருக்கிறார், பொறுமையாய் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பொறுமையினால்தான் நாம் காக்கப்படுகிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தில் மக்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது நாளுக்கு நாள் கொடிதாய் காணப்படுகிறது. ஆனா கர்த்தர் பொறுமையாய் இருக்கிறார், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆகவே மூன்றாவது காரியம் என்னன்னா ஆண்டவருடைய பொறுமை. நான்காவது காரியம் 11 வசனத்திலும் 13 வசனத்தில நாம் பார்க்கிறோம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பாருங்க, இந்த வேதம் முழுவதுமாக நீங்க பார்ப்பீர்களானால் தேவனுக்கு பயந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவனுக்கு பயப்படாத மக்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். வேதத்தில் ரெண்டு அருமையான வாலிபர்களை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாங்க. அவருடைய வாழ்க்கையில அவிதமாக பயந்த ஒரு வாழ்க்கையும் பொறுமையாய் காணப்பட்ட ஒரு வாழ்க்கையும் அவன் கொண்டிருந்தான். எங்க தேவ பயம் இருக்கிறதோ அங்கு நம்முடைய வாழ்க்கையில பொறுமை இருக்கும். ஆண்டவருடைய பொறுமையினால நாம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில பொறுமை இருக்குங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், யோசேப்பின் வாழ்க்கையில நாம் அதை தான் பார்க்கிறேன். யோசேப்பு ஒரு அந்நிய தேசத்துல அடிமையாய் விற்றப்பட்ட பொழுது அந்த தேசத்துல அவன் பாவத்தில் விழ ஏது உண்டு. ஆனா அவன் ஆண்டவருக்கு விரோதமான எப்படி பாவம் செய்வது? தேவ பயம் இருந்ததுங்க அவனுக்கு. சிம்சோனை நீங்க யோசனை பண்ணி பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில தேவ பயம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில அவன் என்னதை செய்யக்கூடிய பலம் இருந்ததுனால அதை செய்யும்படியாக அவன் துணிகரம் கொண்டானே ஒழிய தேவ பயம் இல்லை. யோசேப்பு சிறையில் இருக்கும் பொழுது கூட அந்த சுயம்பாகி பானபத்திரக்காரன் இருவருமாக கனவுகளை கண்ட பொழுது அவன் பதில் சொன்னான். யோசேப்பு சொன்னபடியாக நடந்தது. ஆனா என்னாயிற்று? அங்கே அவன் மறக்கப்பட்டு போனான். 2 ஆயிற்று. ஆனா அவன் பொறுமையாய் காத்திருந்தான். ஒருவேளை அங்கே போன வேளையில அந்த எகிப்தின் ராஜாவினிடத்துல சொல்லப்பட்டு அவனை விடுதலையாக்கி இருந்திருப்பார்களானா? அவன் ஒருவேளை ஒரு சாதாரணமா விடுதலையாக்கப்பட்டிருப்பான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை அடிமையாக இருந்தவன் தன்னுடைய ஊருக்கு திரும்பி போகக்கூடிய ஒரு அந்த ஆடு மாடு மேய்க்கிறவனாக இருந்திருக்க கூடும். அவன் 2 அங்கு தேவனுக்காக பொறுமையாய் காத்திருந்ததுனால ஆண்டவருடைய திட்டத்துல அவன் உயர்த்தப்படுகிறான் பிரதம மந்திரியா. நம் அநேக சமயங்களில் பொறுமையை அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுது, பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுங்கள், உமது ஆலோசனைபடி நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நம்ம எப்போ என்ன பண்றோம்? எனக்கு உடனே வேணும், அவசரப்படுறோம், அவசரப்பட்டு காரியங்களில் குழப்பம் அடைகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற நாம் நம்மை தாமே தகுதியற்றவர்களாய் மாற்றிக்கொள்ளுகிறோம். சிம்சோன் என்ன பண்ண? அவசரப்பட்டான். அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன ஆயிற்று? பாவத்துக்காக அவன் துணிகரம் கொண்டு அவசரப்பட்டான். அமியான்ல என்னுடைய வாழ்க்கையில ஒன்று தேவை, தேவ பயங்க. ஒன்று சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போறதுக்கு காரணம் நாம் பொறுமையற்றவர்களாக வாழுகிறதுனால தான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார், ஆனால் நம்ம அவசரப்படுறோம். இல்லை இல்லை, எனக்கு உடனே வேணும், உடனே தரதுன்னா தாங்க, இல்லைன்னா நான் என்னுடைய வழியில் நான் போவேன். அதனால அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக அநேக சமயங்கள் என்னென்ன பொறுமையின்மையினால நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை இழந்து போயிட்டேங்க, இழந்து போயிருக்கிறோம். கர்த்தர் நம்ம செயல்பட முடிவதில்லை. சிம்சோனுடைய வாழ்க்கையில அவருடைய கண்கள் குருடாய் போய் அவன் அங்கு ஒரு பரிதாபமான நிலையில மறிக்க வேண்டியதாயிற்று. ஆனா யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில தேவ பயம் இருந்தது, பொறுமை இருந்தது. அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கினார். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுவோம், அந்த புதிய ஆண்டில் நுழையும் பொழுது ஆண்டவருக்கு பயப்படும். ஆண்டவரே, உம்முடைய வழியில் என்னை நடத்தும், உமக்கு பிரியமானது எதுவோ அதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, அறிவில்லை ஆண்டவரே, நான் அவசரப்படுகிறவனாய் காணப்படுகிறேன். பொறுமையின்மையா என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. எது கெடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில பொறுமையின்மையினால கோபம், எரிச்சல், பகை, ஆகவே நான் அதிகமாய் பாதிக்கப்படுகிறேன். அமையினால் எவ்வளவு காலம் நம்முடைய வாழ்க்கையில இந்த சுபாவத்தினால நம்ம இன்னும் அடிமைப்பட்டவர்களாகவே காணப்படுவோம்? யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில பொறுமை இல்லை, ஆனா தேவன் எவ்வளவு பொறுமையா நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது பொறுமை இருக்குங்க. ஐயோ, நான் ஆண்டவருக்கு விரோதமா எப்படி பாவம் செய்யறேன்? யோசேப்பா தான் சொன்னான், நீ அவசரப்பட்டு செய்யற, அவசரப்பட்டு பேசுற, ஆனா என்னுடைய அன்பான தேவனுடைய இருதயத்தை நான் அவ்விதமாக வருத்தப்படுத்துகிறேன், வேதனைப்படுத்துகிறேன். அவருடைய வாழ்க்கையில செயல்படக்கூடாதபடிக்கு நான் தடையாய் போய்விடுகிறேன். ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, தேவன் தம்முடைய காரியங்களில செயல்பட ஒரு காலம் தவற மாட்டார். ஏன் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செயல்படலன்னு சொன்னா, நீயாகவே என்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை கையாளும்படியாக பிரயாசப்படும் பொழுது தேவன் செயல்பட மாட்டார். தேவன் செயல்படுகிறவர் அல்ல. இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம், சாதாரணமா ஒரு களிமண் எடுப்பீர்களானால் அந்த களிமண் அந்த குயவனுடைய கைக்கு முற்றிலுமாக இணங்கி கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு களிமண் போல கர்த்தருடைய கரத்துல ஒப்புக்கொடு. ஒருவேளை இவ்வளவு இந்த ஆண்டினுடைய பல தோல்விகளை மத்தியில கடந்துட்ட, ஆனா இந்த 2017 ஆண்டுல தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய தோல்வியை நீ தழுவ வேண்டாம் என்று சொன்னால், நீ செய்யக்கூடிய ஞானமான காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க, நீர் நல்லவர், நீ நீதிபரர், நீர் எனக்கு எது சிறந்தது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உனக்கு தேவை என்னது என்பதை அறிந்திருக்கிறார். அதை எந்த விதத்தில் சிறப்பாய் கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனா உனக்கு தேவை பொறுமை, உனக்கு தேவை தேவ பயம். யோசேப்பு அங்கே அவிதமாக காத்திருந்தாங்க, பொறுமையாய் காத்திருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்துகிறதை பார்க்கிறார். அருமையான இந்த புதிய ஆண்டுல உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குணத்துல மாற்றங்கள் வேணுங்க. உன்னுடைய குணத்துல மாற்றத்தை தேவன் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து, ஆண்டவரே என்னுடைய குணங்கள் இவ்வளவு பொல்லாததாக இருக்கிறது, என்னுடைய குணங்களில மாற்றம் இல்லாததுனால நான் எனக்குள்ளும் சமாதானம் இல்லை, என்னுடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமா இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இடரலாய் காணப்படுகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அநேக சமயங்கள் என்னை பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு விருப்பத்தை நான் பார்க்க முடியல. காரணம், நான் தான் தடையா இருக்கிறேன். என்ன கேட்டா, ஒரு தலைவனாக, ஒரு பொறுப்புள்ள கணவனாக செயல்படும்படியாக, உன்னுடைய வாழ்க்கை முன்மாதிரியா இருக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கும் பொழுது நீ ஒரு மோசமான மாதிரியை வைக்கும் பொழுது அது அந்த குடும்பத்துக்கே பாதகங்க. பணம் இல்லாம இருக்கலாம், மற்ற எது இல்லாம இருக்கலாம், ஆனா உன்னுடைய வாழ்க்கையில தெய்வ பயம் தேவை. உடைய வாழ்க்கையில கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுடைய பிரயாசம் வருது, அவனை நம்ம தெரிந்து கொள்ளணுங்க. அற்ப காரியம் தான் உங்களால செய்ய முடியாது. பணத்தை கொண்டு, படிப்பை கொண்டு, ஞானத்தை கொண்டு, அறிவை கொண்டு, இதெல்லாம் ஆண்டவருடைய காரியத்தில் செயல்பட முடியாது. தேவனுக்கு தேவையானது, அவரிடத்தில் ஒப்புக்கொடுக்க முடியான காரியம் தேவை. ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக, ஒரு பொறுப்புள்ள கணவனாக, ஒரு பொறுப்புள்ள மனைவியாக உன்னுடைய குடும்பத்தை நீ கட்டுகிறதுல எவ்வளவு தவறி போயிருக்கிற, யோசனை பண்ணிப்பார். ஆண்டவரே, கடந்த ஆண்டுல என்னுடைய முன்மாதிரி இல்லாத ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக எவ்வளவு தவறி இருக்கிறேன். நீ அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வருகிற காலங்களில நீ உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வாயானால் அதிலிருந்து நீ விலக்கி காத்துக் கொள்ளப்பட முடியும். அவனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆண்டுல நுழையும் பொழுது ஆசீர்வாதத்தை நீ மாத்த எதிர்பார்க்காத. உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறத நீக்கி போட நீ ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியாதுங்க. இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவை. உன்ன தெரிந்து கொள்ளுங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அல்ல. நிறைய பேர் நினைக்கிறது, எனக்கு நிறைய பணம் இருந்துட்டா நான் சந்தோஷமா இருப்பேன், அல்லது நல்ல வேலை இருந்தா சந்தோஷமா இருப்பேன். அவனுடைய வாழ்க்கையில அது சந்தோஷத்தை கொடுக்காது என்பதே உனக்கு தெரியும். அது ஒரு பொய்யான ஒரு காணல் நீர். அது உன்னுடைய வாழ்க்கையில தேவையானது என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய வாழ்க்கை ஆளுகை செய்ய வேண்டும், அவர் நடத்திட வேண்டும். ஐந்தாவதாக, என்னுடைய வாழ்க்கை எப்படி குறுகியது. நம்ம எவ்வளவு பெருமை மேட்டுமையை கொண்டிருக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? 15-16 வசனங்களில, 14 நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லு கோப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருக்கமும் இனி அதை அறியாது. அவ்வளவுதாங்க, மனுஷன் நிலையற்றவன். எவ்வளவு பெரிய அதிகாரமும் அல்லது எவ்வளவு பெரிய அந்தஸ்தும் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மறைந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான், முடிந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கை ஒரு புகையை போன்ற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் நம்மளை பார்க்கிறாருங்க. அவர் மறுபடி மடிமா நம்மோடு கூட பேசுகிறார். அவர் வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது, அவருடைய சத்தியம் நம்மோடு கூட பேசுகிறது. இந்த குறுகிய கால வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுனால தம்முடைய வார்த்தையை தம்முடைய தாச ஊழியர்கள் மூலமாக அவர் உனக்கு அனுப்புகிறார். ஆனா அனுப்பும் பொழுது நாம் அதை எவ்விதமாக எடுத்துக்கொள்கிறோம்? ஆண்டவரே, இந்த வசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையினை சித்தரித்து காண்பிக்கிறேன், என்னுடைய இருதயத்தின் நிலையினை வெளிப்படுத்துகிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னித்தரலாம். மெய்யாலுமே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற வேலையில நாம் இருதயத்தில் அதை குறித்து உணர்கிறோம். எத்தனை வேளைகளில் ஆண்டுடைய வார்த்தை கடந்த ஆண்டுகள் முழுவதுமாக நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா எத்தனை சமயங்களில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நாம் அதை சரிபடுத்திக் கொள்ள முடியாத தீர்மானத்தோடு தேவனுடைய சமூகத்தில் போயிருக்கிறோம் சொல்லுங்க. ஆனா எத்தனையோ வேளை ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம், எத்தனையோ வேளையில கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார், உங்களுடைய பலவீனங்களை காண்பித்திருக்கார், உங்களுடைய அறிவீனங்களை காண்பித்திருக்கார், உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரியங்களை காண்பித்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? அதை நாம் அள்ள தட்டி இருக்கிறோம், அலட்சியப்படுத்திருக்கிறோம், புறக்கணித்திருக்கிறோம். அதனால இந்த புதிய ஆண்டுல நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஒரு குறுகிய கால வாழ்க்கைங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த தருணங்களை கர்த்தர் கொடுத்திருப்பாரானா, அது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சமூகத்தில் நாம் கெட்டி சேருவோம். ஏன்னா தேவனுடைய மக்கள் உண்மையான ஆசீர்வாதத்தை பார்த்திருக்கிறார்கள். தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, ஒருவரை ஆசீர்வதித்து இன்னொருவரை ஆசீர்வதிக்காமல் விடுகிறவர் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாக அவர் முழு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கவே விரும்புகிறார். தெரிந்து கொள்ளுங்க, சந்தேகமே இல்லைங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு பாவியான மனுஷன், ஒரு பாவத்தன்மை உள்ளவன், குறுகிய கால வாழ்க்கை, எவ்வளவு சீக்கிரம் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. 6 நாம் பார்க்கும்படியான காரியம் என்ன தெரியுங்களா? 19 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 19 வசனத்தில், இங்கே கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அதனாலே தேவன் வானாதி வானத்தை படைத்த கர்த்தர், தேவன் மகிமையுள்ளவர், சகலத்தை அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை ஆசீர்வதிப்பதும் வழி நடத்துவதும் மிக அற்பமான காரியங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் உனக்காக வானங்களையுமே அவர் பிளக்க வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். தேவனுடைய வல்லமை ஒரு காலம் நீ குறைவாய் மதிப்பிடாத. தேவன் மிகப்பெரியவர், மிகப்பெரியவர். நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு தூசியும் கூட இல்லை. அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மரியாள் ஆண்டவராகிய இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பாக தேவ தூதனால சந்திக்கப்படுகிற வேளையில், அங்கே தேவ தூதன் அவரிடத்தில் பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இங்கு அவ்விதமாக அவளுக்கு சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே அவளிடத்தில் சொல்லப்படுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தில், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு கன்னிகை பெற்றெடுத்த தெய்வ குமாரனை குறித்து பேசுகிறது. 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கன்னிகையின் வயிற்றில் இந்த தெய்வ குமாரன் பிறக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசாயா தீர்க்கன் மூலமாக தேவன் சொல்லுகிறார். 1 வருடம் 2 வருடம் இல்லைங்க, 700 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இவருடைய ஞானம் உன்னுடைய என்னுடைய ஞானம் போல அல்லைங்க. இவர் தேவாதி தேவன், முன்னதமானவர், மகத்துவமானவர். அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய பெரிய ஒரு சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, விசுவாசம் இல்லை. எப்ப விசுவாசம் வரும்? நம்முடைய வாழ்க்கையில தேவனை தேவனாக நோக்கி பார்க்கிற அந்த விசுவாசம் நமக்கு எப்ப வரும்னா, நமக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற சுவர் தகர்க்கப்படும் பொழுது, அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது, உண்மையாலுமே அந்த விசுவாசம் வருங்க. விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கும்படியான ஒரு கிஃப்ட்ன்றது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாச கால்வாய் அடைபடும் பொழுது விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் எதை எடுத்தாலும் சந்தேகப்படுவோம், இது எப்படி ஆகும், மனித ரீதியாக நாம் கால்குலேட் பண்ணுவோம், மனித ரீதியாக நம்ம யோசிப்போம், இப்படியானா அப்படியானா அப்படியானா இப்படியானா. தேவன் மனித ரீதியான காரியங்களுக்கு மட்டுப்பட்டவர் அல்ல, அவர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன். அவருடைய மகிமைக்கு அளவே கிடையாதுங்க. இது எப்படி ஆகும் ஆண்டவரே, இது எப்படி ஆகும் ஒரு கன்னிகை கேட்கிறார். மரியாள் மாத்திரமல்ல, நம்ம ஒருவரும் இந்த காரியத்தை ஒருவேளை விதமான ஒரு சூழ்நிலையை சந்திப்போமானா, இந்த ஆண்டுல கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார்னு சொன்னா, இது எப்படி ஆகும் ஆண்டவரே, இது முடியாது, இது முடியாது. நம்ம அவ்விதமாக சொல்லும்படியான காரியமாய் காணப்படுகிறது. அம்மையாரிலே அவருடைய ஞானம் மிகப்பெரியதுங்க, அவருடைய வல்லமை மிகப்பெரியது, அவருடைய கிருபை மிகப்பெரியது. அவருடைய வாழ்க்கையின் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்தில் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிற என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் ஒரு காலம் அதில் மட்டுப்படுவ போகவே இல்லை. இருநூற்று பதினேழாவது 2017 ஆண்டுல தேவனுடைய வாழ்க்கையில் அவிதமாய் செய்ய விரும்புகிறார். சந்தேகம் இல்ல, வேத வசனம் அவிதமா சொல்லுகிறது. அவருடைய கரத்தில் முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்த எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தாமல் இருந்ததில்லை. அவர்கள் மூலமாய் தம்முடைய மகிமையை மற்றவர்கள் காணும்படியாக செய்யாமல் இருந்ததில்லை. நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில அந்த மரியாள் கேட்கிற விதமாக கேட்கும்படியான நிலை இருக்கலாம். ஆனா அவளுக்கு சொல்லப்படுகிறது, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசு ஆளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது என்றான். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே, இது எப்படி முடியும், எப்படி ஆகும்? அவ தேவன் சொல்றார், தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவியின் மேல் வரும், உன்னதமானுடைய பலமுன் மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அம்மையானுடைய வாழ்க்கையில உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஏதோ உன்னுடைய திறமையினால் அல்ல, உன்னுடைய ஞானத்தினால் அல்ல, உன்னுடைய அறிவினால் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பதன் மூலமாக. ஆண்டவரே, மரியாள் என்ன செஞ்சா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அவர் ஒண்ணுமே சொல்லல, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை எடுத்து பிரயோகியும், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதென்றாள். இந்த புதிய ஆண்டுல உண்மையான ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்குரிய தேவை அதுதான். இதோ ஆண்டவரே நான் உன்னுடைய அடிமை, இவர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கி ஆளுகை செய்கிறவர், உன்னையும் என்னையும் நான் சில சுவாசம் இல்ல, நம்ம எம்மாத்துறங்க, போய் கல்லற தோட்டத்தில் பாருங்க, தான் இல்லைன்னா உலகமே நடக்காதுன்னு எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அங்கே மறைந்து போய்விட்டார்கள், அடக்கம் பண்ணிட்டாங்க, ஆனா உலகம் நடந்துட்டு தான் இருக்கு. உன்னையும் என்னையும் சார்ந்து இந்த உலகம் இல்லைங்க, தேவன் வல்லவராகத்தான் இருக்கிறார். தேவனுடைய வல்லமை மாறி போகல, சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன். வேதம் மறுபடியும் போதிக்கிறது என்ன தெரியுங்களா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், அதான் சொல்லப்பட்டது. ஆண்டவரே நாலு நாளாயிற்றே நாறி இருக்கிறேன், மனித ரீதியில நம்ம எந்த விதத்திலும் அதை ரீசன் அவுட் பண்ண அல்லது கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் வல்லவராகவே இருக்கிறார், மாறி போகல, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாகவே இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை பற்றிக் கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை பார்க்கக்கூடிய வாசல் வழி இடை அடைபட்டு போகல, திறந்திருக்கிறது. இந்த உன்னுடைய வாழ்க்கையில அவிதமான மேலான காரியங்களுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பையா என்பதுதான் கேள்வி. ஏதோ ஆண்டவரே நான் அடிமை, உடைய ஞானத்துக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லை. தேவன் சர்வ ஞானம் உள்ளவர்கள். ஒரு சமயத்தில் ஒரு ராஜா தன்னுடைய மந்திரியோடு கூட வேட்டையாடும்படியாக, அந்த ராஜா வேட்டையாடுகிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு மனுஷன். ஆகவே ஒவ்வொரு முறையும் தன்னுடைய அந்த பிரதான மந்திரியோடு கூட தான் அவர் போவது உண்டு. அந்த பிரதான மந்திரியோடு கூட அவ்விதமாக போகிற வேளையில ஒரு சமயத்துல அந்த குண்டு சுடும் பொழுது தவறி அவருடைய பெருவிரல் துண்டித்து போய்விட்டது. ராஜா, ஐயோ இப்படி பெருவிரல் துண்டித்து போன பொழுது போயிட்டுதேன்னு சொன்னப்ப அந்த பிரதான மந்திரி சொன்னாரு, ஐயா இதுவும் நல்லதுக்கு தாங்க, இதுவும் நல்லதுக்கு தான். ராஜாவுக்கு கோபம் வெகுண்டு வந்துருச்சு, என்ன நான் விரலே போய் இங்க மாதிரி கதறி கொண்டிருக்கிற, இது நல்லதுக்குன்னு சொல்றியா, நீ கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சா. சில மாதங்கள் ஆயிற்று. ஒரு முறை இந்த ராஜா காட்டில் அவிதமாக வேட்டையாடும்படியாக தனியாய் போன நேரத்தில் திடீரென்று அங்கு இருந்த காட்டு இன மக்கள் இவரை பிடித்துட்டாங்க. இந்த காட்டு இன மக்கள் தங்களுடைய அந்த தேவதைகளுக்கு மனித பலி, நரபலி என்று சொல்லப்படுகிறவர்களை செலுத்துவதுண்டு. ஆகவே அவர்கள் இந்த ராஜாவை பிடித்து தங்களுடைய அந்த தேவதைக்கு நரபலியிடும்படியாக எல்லாம் ஆயத்தமாகிவிட்டது. அப்பொழுது அவர்கள் அந்த பொதுவாக நரபலி செலுத்தும்படியான அந்த மனிதன் ஒரு முழுமையான மனிதனாய் காணப்படுவது அவசியம். அவருடைய நம்பிக்கை என்னன்னா அப்பதான் தங்களுடைய தேவதை ஏற்றுக்கொள்ளும். ஆகவே இந்த மனிதனுடைய அங்கே விரல் இல்லாத பார்த்தவுடன் அவங்க சொன்னாங்க, ஐயோ இவன் குறைவுள்ளவன், இவனை நம்ம பலியிடுவோமானா நம்முடைய தேவதை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இந்த ராஜா ரொம்ப சந்தோஷத்தோடு தப்பி வெளியே வந்தான். அப்ப முதலாவது அவன் எங்க போனான்னு சொன்னா சிறைச்சாலைக்கு தான் போனான். சிறைச்சாலைக்கு போய் அந்த மந்திரி கிட்ட சொன்னார்ப்பா, நீ சொன்னது இவ்வளவு உண்மையா போச்சு, இன்னைக்கு இந்த விரல் மட்டும் இருந்திருந்தா நான் காலியாக இருந்திருப்பேன், ஆனா ஆண்டவர் என்னை எப்படியா கடவுள் காத்துட்டாரப்பா. அப்ப அந்த மந்திரி சொன்னாரு, உங்களை மட்டும் இல்லைங்க என்னையும் காத்துட்டாருண்ணா. என்னப்பா இப்படி சொல்ற, நான் தான் காக்கப்பட்டேன் அந்த ஆளுங்க. அப்ப இவர் சொன்னாரு, வழக்கமா உங்களோட நான் தான் வேட்டையாடுறதுக்கு போறது உண்டு, உங்களை பிடிச்சவன் இந்த விரல் இல்லைன்னு சொன்ன உடனே கடல் என்ன பிடிச்சு பலி நான் மாட்டி இருப்பேன், ஏன்னா எனக்கு நல்லா இருந்தால என்ன ஆண்டவர் காத்துட்டாரப்பா, உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது இல்லைங்களா. உண்மையாலுமே சொல்றேங்க, இந்த தேவனுடைய ஞானம் அந்த விரல்ல கூட விளங்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில தேவன் சர்வ வல்லமையல்ல என்பதை நிரூபி, உன்னுடைய வாழ்க்கையில எப்ப நீ நம்புறையோ அவருக்கு நீ உன்னை அடிமையாய் ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தமா இருப்ப. நம்ம பிரச்சனை என்ன தெரியுங்களா, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நான் ஒரு அறிவாளி என்பதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். நாம் உண்மையாலுமே ஒரு மதிகேடான மக்கள். இவருடைய ஞானத்துக்கு முன்பாக என்னுடைய ஞானம் ஒன்றுமில்லை என்றதை என்னைக்கு நம்ம ஒப்புக்கொள்றோமோ அன்னைக்குத்தான் தேவனுடைய வல்லமையை நம்ம பார்க்க முடியுங்க. தேவன் மிகப்பெரிய காரியத்தை செய்கிறவர். இந்த ஆண்டுல கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். இந்த சபையிலும் சரி, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, அதனால இந்த நாளில இந்த இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கிறீங்க, உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அவருடைய சர்வ ஞானத்துக்கு முன்பாக அவர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன் என்பதை அங்கீகரித்து ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை என்று சொல், உம்முடைய ஞானத்தின்படி என்னை வழிநடத்தும் என்று சொல், உம்முடைய திட்டத்தின்படி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லு. 2017 ஆண்டு உடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அறிந்து கொள். தேவனுடைய அந்த வல்லமையை சந்தேகிக்காத, இந்த வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது. பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இந்த வேதத்தினுடைய வார்த்தைக்கு முன்பாக தங்களை அங்கே ஒப்புக் கொடுத்தார்கள். தேவன் இந்த உலகத்தில் அவருடைய மக்களுக்கு ஞானத்தை கொடுத்து வெளியே கொண்டு வந்தார். நீங்க எல்லாம் கண்டுபிடிப்பெல்லாம் பாருங்க, தேவன் தம்முடைய மக்களை கொண்டு அதான் உலகத்தில் தம்முடைய படைப்பினுடைய ஞானத்தை கொடுத்தார். தேவனுடைய ஜனங்கள் இன்றைக்கும் அவருடைய வல்லமையை பார்க்கிறார். எளிய மனிதனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் மாறி போகல, யோசேப்பின் தேவன் மாறி போகல. ஒரு சாதாரணமா ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்தார். தேவன் அதே வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். தானியேலை கொண்டு பாபிலோன் ராஜ்யத்தை ஆளக்கூடிய பெரிய நிலைக்குள்ளாக தேவன் தாமை உயர்த்தி செயல்படுத்தினார். சிங்கத்தின் வாயை அடைத்தார். அக்னியை தாமே அவருடைய நண்பர்கள் மத்தியில ஜெயமுள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். எதனால? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியம் கூட உன்னால தாங்க முடியல, சோர்ந்து போகிறாய், தளர்ந்து போகிறாய், காரணம் என்ன தெரியுங்களா? அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய சார்பு ஏகாதிபத்தியத்தினை சார்ந்து கொள்ளுவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பக்தி இன்றைக்கு இருக்கிறது, நாளைக்கு மறைந்து. ஏன்? நீ நானும் மாறி போகிறவர்கள். ஆனா அவருடைய வல்லமை மாறி போகாதுங்க. இந்த வேதம் ஒழிந்து போகாது, அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது, அவருடைய சத்தியம் ஒழிந்து போகாது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய அளவில் நான் பார்த்ததுனால தான் இன்றைக்கு நான் பேசுகிற மனுஷனா இருக்கிறேன். இந்த சத்தியத்தை குறித்து எடுத்து பேசுகிறனாய் காணப்படுகிறேன். தேவனுடைய மகிமை மாறாதது. அருமையானே ஒரு காரியம் தெரியுங்களா? இந்த வேதம் முழுமையா சொல்றது, அவர் சர்வ ஏகாதிபத்தியத்தின் தேவன், சர்வ ஞானம் உள்ளவர், சர்வத்திலும் வியாபித்திருக்கிறவர், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவருடைய வல்லமைக்கும் அவருடைய ஞானத்துக்கும் எந்த ஒரு மனிதன் ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதன் நிச்சயமாக வாலாக்காமல் தலையாக்கப்படுகிறான். எந்த ஒரு மனிதன் ஒப்பு கொடுக்கப்படவில்லையோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் தலையாக்கப்படுவதில்லை, அவன் வாலாக்கப்படுகிறான். அவனுடைய ஞானம் ஜெயிக்காது. மனிதனுடைய ஞானத்தை வேதம் சொல்லுகிறது பைத்தியமாக்குகிறார். உன்னுடைய ஞானத்திலேயே உன்னை பைத்தியமாக்குவார், தெரிந்து கொள். அவர் பைத்தியங்களை ஞானமாக ஞானியாக மாற்றுகிறார், ஞானியாக இருக்கிறனை பைத்தியமாக மாற்றுகிறார். அவருடைய சர்வ ஞானம் மிகப்பெரியது. சிலுவை பைத்தியமாக, அமையாலே சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமா இருக்குது. அநேகருக்கு கெட்டு பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பல. என்னை போன்ற எத்தனையோ மக்கள் சொல்ல முடியும், ஆண்டவரன் மட்டும் நான் அறிந்திராமல் போயிருப்பேன், என்னுடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கும், அதமாய் போயிருக்குமே. கர்த்தர் இன்னைக்கு என்னை ஒரு மனிதனாக நிறுத்திருப்பார். அவருடைய கிருபை வேறொன்றும் இல்லை, அவருக்கு ஒப்பு கொடு. புதிய ஆண்டுல நீ செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, இதோ உமது அடிமை, உம்முடைய சித்தம் என்னில் ஆகக்கடவன். வேதத்தை பற்றிக்கொள், வேதத்தை சார்ந்துகொள், வேதத்தை வாசி, வேதத்தை தேவனுடைய ஞானம் இதுல வெளிப்படுகிறது. கர்த்தர் இதன் மூலமா உன்னோடு கூட பேசுகிறார். உன்னை ஞானி என்று எண்ணாத, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. வேதம் தான் சொல்லுது, அப்பொழுது அவர் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். நீதிமுள்ள தான் சொல்லுது, தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் பாருங்க, அங்கதான் விடுதலை இருக்கிறது. சிலுவையில் வேறு ரட்சிப்பின் வழியே இல்லைங்க. உன்னுடைய வாழ்க்கையை நீ தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடு. தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, இந்த ஒரு புதிய நாளுக்குள்ளா நாங்கள் நுழைய இருக்க முடியாத இந்த வேலைக்காய் மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜீவனில் வார்த்தைகளுக்காகவே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஞானத்தை தருகிறவர், எங்களை வழிநடத்துகிறவர், பலன்படுத்துகிறவர். நீரே இந்த புதிய ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய விசுவாசத்தின் நம்பிக்கையின் என்னுடைய வாழ்க்கையில இழந்து போனவைகளுக்கு ஈடாக காணப்படுகிற ஒரு ஆண்டாக ஆசீர்வதித்துத்தான் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமை உள்ளது, மேன்மை உள்ளது, எங்களுக்கு உதவி செய். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஷய ஹாப்பி நியூ இயர் மேன்.